ராமாயண காவியத்திற்குள் உள்ள மூலக்கூறுகளை குருநாதர் இந்த உபதேசத்திலே விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். தசரத சக்கரவர்த்தி அவர் வாழ்ந்த காலத்தில், ஆட்சி புரிந்த காலத்தில் மூன்று நாட்டையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தன்னை மீறி தன்னை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர்களாக யாரும் இருக்கக்கூடாது என்பதற்கே அவர் போர் முரசு கொட்டி அனைவரையும் தனக்கு கீழ் கொண்டு வரும் நிலையாக அவர் செயல்பட்ட நிலைகளில் அந்த ஆசை என்ற உணர்வுகள் வரப்படும் பொழுது அது கவர்ந்து கொண்ட சக்தியாக மாறுகின்றது. ஆனால் கவர்ந்து கொண்ட சக்தி அதுவாக இருக்கப்படும் பொழுது அதை நுகர்ந்து உயிரிழப்பட்டால் பிரம்மமாகின்றது. பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி என்றாலும் எதை நுகர்ந்தமோ எதை கவர்ந்தமோ இங்கே பிரம்மம் ஆனபின் அதுவே சிருஷ்டியாக உருவாக்கும் சக்தியாக வழிநடத்தக்கூடியதாக அது வரும் பொழுது அதை பிரம்ம குரு என்றும், அதே சமயத்தில் அதை காவிய படைப்பில் அதனுடைய செயலாக்கங்களை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக உயிரால் கவரப்பட்ட இந்த நிலைகளை இங்கே வசிஷ்டர் என்று காட்டி, நுகரப்படும் பொழுது அது உயிரிலே பெற்று பிரம்மமாவதை, அது உருப்பெற்ற பின் அதுவே நம்மை இயக்கக்கூடிய சக்தியாக வருவதை, அதை சக்தி என்று அருந்ததி என்று அதை இணைந்து செயல்படும் நிலையாக சுட்டிக்காட்டி, இதனுடைய மொத்த இயல்புகளையும் நமக்குள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை தசரத சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் பிரம்ம குரு அவரே இதை வழி நடத்துகின்றார். அந்த அரச சபையை, அந்த தசரதன் ஆட்சி செய்யும் அந்த அரச சபையை அவரே வழி நடத்துகிறார் என்றால் நாம் சந்தர்ப்பவசத்தால் நுகரக்கூடிய உணர்வுகள் உயிரில் பட்டபின் அது எவ்வாறு அந்த உணர்ச்சிகள் எழும்பி நம்மை ஆட்சி செய்கிறது, அதைத்தான் ஆண்டால் அது நம்மை ஆளத் தொடங்குகின்றது. ஆனால் உயிரிலே பட்டு பிரம்மமாகி அது நம் இரத்தங்களிலே கலக்கப்படும் பொழுது அது ஒரு கருத்தன்மை அடைந்து அணுவின் தன்மையாக உருப்பெறும் நிகழ்ச்சியாக அது விளைந்த பின் அது ஆழ்வார், அதுவே நம்மை முழுமையாக அதன் வழியிலேயே வழிநடத்திச் செல்கின்றது என்பதை சாஸ்திரங்களும் காவியங்களும் நமக்கு தெளிவாக காட்டுவதை குருநாதர் இங்கே அதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். என்றால் ஒவ்வொன்றும் நாம் காலையில் இருந்து இரவு வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் உற்று பார்ப்பதும் அல்லது செவிவெளி கேட்பதும் இப்படி எத்தனையோ வகைகளில் புறத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள், அது நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி அது கவரும் சக்தியாக அது நுகரும் சக்தியாக மாறும் பொழுது அதனுடைய செயலாக்கங்களை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் இங்கே வசிஷ்டர் என்று கவர்ந்து கொண்ட சக்தி என்று அதை சுட்டிக்காட்டி, அதே சமயத்தில் அது முழுமை அடைந்துவிட்டால் ஆழ்வார் அதனுடைய இயல்புக்கே அழைத்து செல்லும் என்று காட்டப்படுகின்றது. இப்படி அந்த தசரத சக்கரவர்த்தி ஒவ்வொரு நாளும் இது என நாம் ஆசைப்பட்டு செயல்படக்கூடிய நிலைகள், தான் விரும்பியது தான் எண்ணியது நடக்க வேண்டும் என்ற நிலைகள் தான் நாம் அனைவருமே இதை செயல்படுத்துகின்றோம். இந்த உண்மைகளை தெரியப்படுத்துவதற்குத்தான் இங்கே அவர் தன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றும் நிலையில் இங்கே ஆட்சி செய்கின்றார், அடிமைப்படுத்துகிறார் என்று காட்டப்படுகின்றது. அதே சமயத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் திருமணம் அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் என்று அதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் எத்தனையோ உணர்வுகள் மோதும் பொழுது அதை நாம் நுகர்ந்து அதை மாற்றியமைத்து நமக்குள் சீராக்கும் நிலை வரப்படப்போகும்போது அது சக்தியாக மனைவியாக தன்னுடன் இணைந்து அந்த உணர்வுகள் எவ்வாறு இயக்க சக்தியாக மாறுகிறது என்பதை அது உணர்த்துவதற்குத்தான் இதை காட்டினார். மேலும் இராமாயணத்தினுடைய முக்கியமான அதில் சிறப்பு அம்சமே நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அது எவ்வாறு நம்மை இந்த உடலை அது வழி நடத்துகின்றது, இயக்க சக்தியாக அது அமைகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காவியம்தான் அது. ஆக தசரதனுடைய மனைவி அதாவது ராமனுடைய தாயார் என்பது அனைத்தையுமே அரவணைத்து செல்லக்கூடிய சக்தி பெற்றது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே லட்சுமணனுடைய தாயாரோ அது ஒருவருக்கொருவர் இணைந்து வாழும் உறுதுணையாக செயல்படுத்தி ஒன்றி வாழச் செய்யும் உணர்வுகள் கொண்டது. ஆனால் பரதனுடைய தாயாரோ எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உணர்வாக இயக்க சக்தி கொண்டது. ஏனென்றால் நாம் இதையெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய குணாதிசயங்களும் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் அது நுகர்ந்து நமக்குள் இணைந்தே செயல்படும் பொழுது எத்தகைய செயல்களுக்கு அது வடிவமைக்கின்றது, நம்மை வழி நடத்துகிறது என்பதைத்தான் காவியத்தில் இதுபோன்று பாத்திரங்களாக காட்டப்பட்டு அந்த குணாதிசயங்களும் இயக்கக்கூடிய நிலைகளையும் காட்டுகின்றார்கள். அது அவ்வாறு அரவணைக்கும் உணர்வு கொண்டு வளர்ச்சி பெற்ற அந்த சக்திக்கு பிறந்ததைத்தான் ராமன் என்றும், அவன் சாந்தமானவன், அமைதியானவன், பண்புள்ளவன், ஒழுக்க சிந்தனை உள்ளவன் என்று காட்டப்படுகின்றது. ஆனால் லட்சுமணனோ அவன் அந்த ராமனுக்கு எந்தெந்த உணர்வுகள் அது எப்படி வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அது குறைகளை அது சுட்டிக்காட்டி அந்த குறையிலிருந்து மீட்டக்கூடிய அது இயக்க சக்தியாக ராமனுக்கு உறுதுணையாக வருகின்றான் என்று காட்டப்படுகின்றது. இங்கே பரதனோ கைகேயினுடைய மகன் என்றாலும் என்றால் எதிரிகளை வீழ்த்தும் நிலைகள் கொண்டு உருப்பெற்ற அந்த சக்தி அவனுக்கு பிறந்தது பரதன் என்றாலும் இங்கே அவனுக்கு உறுதுணையாக சத்துருக்கன், அதாவது இப்படி எதிரிகளை வீழ்த்தும் நிலைகள் வரும்பொழுது அதில் சத்துருக்களாக உருவாகி அது முழுமையாகி விடாதபடி அந்த சத்துருக்களை அழிக்கக்கூடியதாக பரதனுக்கு அவன் உறுதுணையாக வருகிறான் என்று, இப்படி சுமித்திரையினுடைய மகன்களாக இங்கே லட்சுமணனையும் சத்துருக்கனையும் இங்கே சுட்டி காட்டப்பட்டு, ஏனென்றால் ஒரு விஷம் எதிலையுமே ஊடுருவும், எதையுமே வீழ்த்தக்கூடிய சக்தி பெற்றது, எதையுமே இயக்கக்கூடிய சக்தி பெற்றதான் இருந்தாலும் ஒரு நல்ல உணர்வின் சத்தாக இருந்தாலும் அந்த விஷம் அதற்குள் இருந்தால்தான் அது இயக்க சக்திக்கே உதவும். இப்படித்தான் இங்கே ராமனுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் அது சிறப்பாக சீராக செயல்பட லட்சுமணன் அந்த விஷத்தினுடைய இயக்கமாக வரும்பொழுதான் அதை நல்ல செயல்களை காத்திலும் சக்தியாக அங்கே வருகின்றது. அதே போன்றுதான் சத்ருக்கணனும் இதே இந்த விஷயத்தினுடைய இயக்கமாக சுட்டி காட்டப்பட்டு அது நல்லதை காக்க எவ்வாறு அது உதவியாக வருகின்றது என்பதை இப்படி சாஸ்திரங்கள் நமக்கு நமக்குள் இயங்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் எதன் வழி எவ்வாறு நமக்குள் அது இயங்குகின்றது, நம்மை வழிநடத்துகின்றது, நமக்குள் அது செயல்படுகிறது என்பதை இது பாத்திர படைப்பாக காட்டப்படுகின்றது. என்றால் குருநாதர் இந்த பேருண்மைகளையெல்லாம் உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் தீமைகள் அது வரும்பொழுது இதிலிருந்து விடுபட நீ என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு அந்த துருவ நட்சத்திரத்துடன் ஆயுள் மெம்பராகும் நிலையை சுட்டிக்காட்டி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொழி உணர்வுகளை நீ அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இதை நுகர்ந்தால் உன்னை அறியாது இயக்கக்கூடிய தீமையிலிருந்து நீ விடுபட முடியும், அந்த நஞ்சான உணர்விலிருந்து நீ விடுபட்டு தெளிந்த நிலை பெற முடியும் என்பதைத்தான் எனக்கு ஊட்டினார். அந்த ஊட்டிய வழிகளில்தான் அவர் எனக்குள் உபதேசித்து அருளிய அந்த ஞானத்தின் வழித்தொடராகத்தான் உங்களுக்குள்ளும் இது காவிய படைப்பில் உள்ள உண்மைகளை உணர்த்தி கொண்டு வருகிறேன் என்று குரு இதை உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஆனாலும் இங்கே போர் முறையிலே தசரத சக்கரவர்த்தி அவர் வீழ்த்திடும் உணர்வு கொண்டு அது ஜெயிப்பதற்கு உறுதுணையாக அமைந்ததை இங்கே கைகை என்று மனைவியாக காட்டினாலும் அந்த வென்ற உணரின் மகிழ்ச்சி கொண்டு தசரதன் அப்பொழுது கைகையிடம் சொல்லுகின்றார், என்னை வெற்றி பெற செய்தாய், ஆகையினால் உனக்கு ஏதாவது நான் பரிசு கொடுக்க விரும்புகின்றேன், நீ என்ன வேண்டும் என்பதை கேள் என்று அங்கே கேட்கப்படும் பொழுது கைகையை சொல்லுகின்றது, நான் அந்த சமயம் வரும்பொழுது உங்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று அது உணர்த்துகின்றது. என்றால் இந்த இடத்தில் இதை சுட்டிக்காட்டுவதனுடைய நோக்கமே நாம் ஒரு வித்தினை ஊன்றினோம் என்றால் அது உடனடியாக தெரிவதில்லை, அதனுடைய பலன் சிறுக சிறுக அது வளர்ச்சி அடைந்து முழுமை அடையும் பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சிக்கு வரும். அந்த பாத்திர படைப்பாகத்தான் கையே என்று காட்டப்பட்டு அதே சமயத்தில் அதற்கு உறுதுணையாக கூணி என்றும் காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் இங்கே ராமன் அவன் பண்பு கொண்ட நிலையாக வளர்ச்சி அடைந்து வந்த நிலையில் தனக்கு பின் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அங்கே தீர்மானிக்கப்பட்டு அனைவரும் அதற்குண்டான உறுதுணையாக செயல்படும் அந்த காலகட்டத்திலே தான் இந்த கூனி என்ற உணர்வு கையில் ஓதப்பட்டு நீ அங்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் நீ வேலைக்காரியாகத்தான் செல்ல வேண்டும். ஆக ராமனுடைய தாயாருக்குத்தான் அங்கே மதிப்பு இருக்கும். ஆகையினால் நீ உன் மகனுக்கு உனது மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று அது இந்த உணர்வுகள் ஊட்டுகின்றது. என்றால் நாம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற நிலையில் மற்றவர்களை துன்புறுத்தி தான் அதில் வெற்றி பெற்றோம். அந்த துன்புறுத்தக்கூடிய உணர்வின் இயக்கங்கள் அது விஷ வித்தாக அது ஊன்றி அது வளர்ந்துவிட்டால் அது விஷத்தினுடைய பலனாகத்தான் அதனுடைய பலன்களை மகசூலை கொடுக்கும். அதுபோன்றுதான் இங்கே மற்றதை இரக்கமற்று வேதனைப்படச் செய்து எந்த உணர்வின் சக்தியை நாம் எடுத்தோமோ அதனுடைய வழி அதே வழிக்கே இங்கே அழைத்து செல்கிறது என்பதைத்தான் இதை சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக இத்தகைய நிலைகளை அன்றே இது எப்பொழுது இந்த உணர்வுகள் வந்ததோ நம் உயிரிலே பற்றி ஜீவன் பெற்றதோ நம் உடலுக்குள் அணுத்தன்மையாக உருவாகும் அந்த சந்தர்ப்பத்திலேயே இதை நமக்குள் உருவாகாதபடி உருவாக விடாதபடி அதை தடுக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பாத்திரப்படைப்பாக இதில் சுட்டி காட்டப்படுகின்றது. ஆக இதனுடைய இயல்புகளை சகஜமான நிலையில் நாம் உற்று பார்த்தோம் என்றால் இங்கே ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகுணன் என்றாலும் ராமனுடன் இணைந்து செயல்படுவதால் இங்கே பரதனுக்கும் அந்த உயர்ந்த உணர்வுகள் வளர்ச்சியாகி வருகின்றது. ஒரு போக்கிரியிடம் நாம் இப்பொழுது நம்முடைய குழந்தையோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ ஒரு போக்கிரியிடம் போக்கிரி இருக்கக்கூடிய இடத்திலே பழக ஆரம்பித்தால் நம்முடைய குழந்தையும் அந்த போக்கிரித்தனமான தவறான செய்கைகளுக்கே சென்று விடும். என்றால் அந்த உணர்வுகளை நுகரப்படும் போது கவரப்படும் பொழுது அத்தகைய இயல்புகளை வந்துவிடும். அதுபோன்றுதான் கைகேயிக்கு பிறந்தவனாக பரதன் இருந்தாலும் இங்கே ராமனுடைய உணர்வுகள் அது இணை சேர்த்து வரப்படும் போது அவனுக்குள் அந்த பண்பு கொண்ட நிலையிலே வளர்கின்றது. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அது எந்த அடிப்படையில் மற்றொன்றோடு அது கலக்கப்பட்டு அதனுடன் இணை சேர்கின்றதோ அதற்கப்பதான் நம்முடைய குணாதிசயங்கள் அமையும் என்பதை இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகின்றது காவியம். சிவ தத்துவத்தில் இதை சுட்டி காட்டப்படும் பொழுது நாம் காலையிலிருந்து இரவு வரை நாம் ஒற்று பார்த்த உணர்வுகள் பார்வதி பஜே ஹரஹர சம்போ மகாதேவா என்று நாம் நுகரக்கூடிய உணர்வுகள் அனைத்தும் உயிரிலே பட்டு அது ஓ என்று ஜீவன் பெற்று இம் என்று நம் உடலுடன் அது ரெண்டரை கலந்து ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று அது உடலுக்குள்ளே விளையும் நிலையாக சம்போ அரஹர அந்த உடல் முழுவதும் அது பரவச் செய்து அதை உருவாக்கக்கூடிய சக்தியாக தேவனாக இந்த உயிர் அந்த உணர்வின் சத்தாகவே நமக்குள் சிவமடைய சிவமாக அது உடலாக மாற்றிவிடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இதுபோன்ற ஒரு பெரும் நிலையை குருநாதர் எனக்கு உணர்த்துவதற்காக பல கோடி சரீரங்களில் நாம் ஆரம்பத்தில் விண்ணிலிருந்து விஜயம் செய்து பூமிக்குள் ஒரு தாவரண சத்தினை நுகர்ந்து புழுவாக உடல் பெற்றாலும் அதனுடைய வரிசையை தொடர்ந்து பார்த்தமென்றால் எண்ணிலடங்காத செடி கொடிகள் உணர்வின் சத்தையெல்லாம் கவர்ந்து அதில் வளர்ச்சி பெற்று உறுப்புகள் தீமை நீக்கக்கூடிய எத்தனையோ உறுப்புகள் பெற்றுதான் இன்று மனிதனாக வந்திருக்கின்றோம். ஆக அந்த செடி கொடிகள் உணர்வு கொண்டுதான் இங்கே நமக்குள் எல்லா நிலைகளும் வளர்ந்து வந்தது. அந்த எண்ணம் உணர்வு உணர்ச்சி என்று சொல்லுகின்றோம், உடலுக்குள் இயக்கம் என்று சொல்லுகின்றமே இது அனைத்துமே அந்த வழி வந்ததால் அதை எனக்கு தெரியப்படுத்துவதற்காக காற்றிற்குள் அழைத்து சென்று செடியை காண்பித்து இந்த செடி பேசுமா இந்த கொடி பேசுமா என்று ஒவ்வொன்றாக கேட்கப்படுமோ அது எப்படி சாமி பேசும் என்று நான் சொன்னேன். அப்படிதான் ஒரு கசப்பாக இருக்கக்கூடிய குமிட்டிக்காய் அந்த செடியை நுகரும்படி செய்து அதை கசப்பு அதிகமாக இருப்பதால் அதை நான் நுகர்ந்ததுமே சாமி வாந்தி வருகிறது என்று சொன்னேன். இப்பொழுது யார் பேசியது? நீ பேசினாயா அல்லது நீ நுகர்ந்த அந்த செடியினுடைய மனம் பேசியதா என்று சுட்டி காட்டப்பட்டு இப்படித்தான் நாம் நுகர்ந்ததுதான் இங்கே இயக்கச்சக்தியாக ஆண்டால் அதே சமயத்தில் நம் உடலுக்குள் அது சிவமாக அதாவது அணுவாக உருப்பெறும் நிலையில் வரும்போது சிவாய நமவோம் ஓம் நம சிவாய் என்று சொல்லக்கூடிய நிலையில் அது ஆளத் தொடங்குகின்றது. அதுவே நம்மை சொல்லாகவும் செயலாகவும் மீண்டும் மீண்டும் இயக்கச்சக்தியாக அது கொண்டு வருகிறது என்பதை நாம் எடுக்கக்கூடிய அல்லது நுகரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகளாக இயக்கங்களாக எவ்வாறு இங்கே செயல்படுகிறது என்பதை குருநாதர் தெரியப்படுத்தின. இருந்தாலும் இது கந்த புராணத்தில் காட்டப்பட போகும்போது இங்கே ஆறாதறிவாக நாம் வளர்ச்சி பெற்று வந்து இந்த உடலில் உரு பெற்ற இந்த மனம் நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக, தீமைகளை பிளக்கக்கூடிய சக்தியாக, முருகு எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக இங்கே உரு பெற்று வந்தது தான். இருந்தாலும் இப்படியெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்று மனிதனாக வளர்ச்சி வந்திருந்தாலும் இங்கே இயல்புகளை இந்த காவியத்தில் அதை சுட்டிக்காட்டப்படப்போது கைகை தன் பிள்ளைக்கே அங்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று விரும்பி வருகின்றது. அது அந்த சந்தர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து தான் அங்கே தசரதனிடம் கேட்க அது அணுகுகின்றது. தசரதனிடம் இதை சொல்லி அந்த வரப்படி முதல் வரம் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், இரண்டாவது வரப்படி தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று கேட்கின்றது. அப்பொழுது இதை கேட்ட பின் தசரதனுக்கோ கடுமையான வேதனைகள் வருகின்றது. தன்னுடைய மூத்த மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும், ஒழுக்கமானவன், பண்பானவன், இந்த சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவன், அவனை நான் காட்டுக்கு அனுப்புவதா, அவனை வேதனைப்பட செய்வதா என்று இந்த உணர்வின் எண்ணங்கள் அங்கே இயக்க சக்தியாக மாறும்பொழுது கடுமையாக வேதனைப்படுகின்றான். நல்லவனை நீ காட்டுக்கு அனுப்ப சொல்லுகின்றாயே என்று இந்த உணர்வுகள் மேலிடும்போது, ஏனென்றால் அவன் நாட்டை அது தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும், மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று எத்தனை நிலைகள் பல பேரை பலருடைய செயலாக்கங்களை இவன் அவர்களை வேதனைப்படுத்தி துன்புறுத்தி எத்தகைய நிலையெல்லாம் இவன் தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று செயல்படுத்தினானோ அந்த உணர்வின் அணுக்கள் அதுதான் சக்தியாக இங்கே உறைந்து உடலாக அணுக்களாக விளைந்தது. ஆக அந்த வேதனைப்பட்ட உணர்வுகள் வேதனைப்படுத்திய அதனுடைய செயலாக்கங்களை இந்த உயிரிலே இந்த உணர்ச்சிகள் மோதப்படும் பொழுது ஒரு வித்தை ஊன்றி அதனுடைய பலன்கள் முழுமையடைந்தால் அது தன் இனத்தை விருத்தி செய்வது போன்று எத்தனை பேரை வேதனைப்படுத்தினானோ, எத்தனை பேரை அவன் கொன்று குவித்து இரக்கமற்று செயல்பட்டானோ அந்த உணர்ச்சிகள் அதே நிலையாக இவனுக்கு பின் விளைவாக இயக்கப்பட்டு அவனும் அங்கே எத்தனை பேரை அவன் துடிதுடிக்கும்படி செய்தானோ இங்கே துடிதுடிக்கும் நிலையாக இவனுக்குள் வருகின்றது. ஏனால் இதெல்லாம் உணர்வின் அது உணர்ச்சிகள் எவ்வாறு நமக்குள் இயக்க சக்தியாக மாறி அதனுடைய பருவ காலங்கள் வரும்பொழுது நம்மை எப்படி இயக்கும் என்பதைத்தான் இங்கே காவிய படைப்பாக இந்த உண்மையின் உணர்வுகளை. ஏனென்றால் ஒரு நாட்டை ஒரு அரசன் அவன் தாக்கி பிடிக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டில் எதிரிகளும் இருக்கலாம், தவறு செய்வோரும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நல்ல பண்பு கொண்டு ஒழுக்கமான பண்புகள் உள்ளோரும் உண்டு. ஆனால் அந்த நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்று வரும்பொழுது அந்த நல்ல பண்புள்ளவர்களையும் நல்ல செயல்கள் கொண்டவரையும் இவன் ஈவு இறக்கமற்று அழிக்கத்தான் செய்வான். ஆக அந்த நல்ல பண்புகளை இவனை எவ்வாறு அழிக்கிடும் நிலை இவன் செயல்பட்டானோ அதே விளைவுகள் இங்கே இவன் தன் சாந்தமான ஒழுக்கமான பண்பு கொண்ட அந்த மூத்த மகனை இவன் கண்ணுக்கு முன்னாடியே காட்டிற்கு அனுப்ப அவன் ஆணையிடும்படியாக இந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அங்கே நல்லவனுக்கு எந்த தீமைகளை அவன் ஏற்படுத்தினானோ இதே நிலையில் இங்கே இந்த நல்லவன் தனக்கு உகந்தவன் தன் பட்டத்திற்குரியவனுக்கு இங்கே வேதனைப்படுத்தும் செயலாக இது வரும்பொழுது அவன் அதை எண்ணியே ராமனை காட்டிற்கு அனுப்பிய பின் அதுவே அவனுக்குள் நோயாகி அவனை மரணமடைய செய்கின்றது, அவன் மடிந்து விடுகிறான் என்று. ஆக ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பிறரை வேதனைப்படுத்தும் நிலையோ துன்புறுத்தும் நிலையிலோ இத்தகைய உணர்வுகளை நாம் நுகர்ந்து விட்டால் அது வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தியாக உயிரில் பட்டு பிரம்மமாகி அதுவே குருவாக நின்று நம்மை வழிநடத்தி அருந்ததி அதனுடன் இணைந்த செயலாக அதனுடைய காலப்பருவம் வரும்பொழுது அதன் வழிக்கே நம்மை அழைத்து சென்று அதே எல்லைக்கு கொண்டு போய் நம்மை விட்டுவிடும் என்பதைத்தான் இங்கே நல்லவனை அவனால் காக்க முடியாது போகின்றது என்பதை தெளிவாகவே இராமாயண காவியம் சுட்டி காட்டுகின்றது. ராமனை காட்டுக்கு அனுப்பிய பின் கைகை தன்னுடைய மகனை அழைத்து வர அங்கே ஆணையிடுகின்றது. காரணம், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் நேரத்திலே பரதன் இங்கே இருந்தால் அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று அவனுடைய சிந்தனைகள் இந்த வரத்தை வாங்கும் முன்னே தன்னுடைய தாய் வீட்டிற்கு அது சமயோசிதமாக சிந்தித்து அனுப்பி விடுகின்றது. அது அனுப்பிவிட்டுத்தான் இங்கே வரத்தை கேட்டு தன் காரியத்தை சாதிக்கின்றது. அவன் ராமனுடன் பழகியவன், அந்த நல்ல குணங்கள் அவனுக்குள் இருப்பதால் நாம் சொல்வதை அவன் கேட்க மாட்டான், அவனுக்குத்தான் அவனும் பட்ட சூட்ட வேண்டும் என்று சொல்வான் என்று இதை தெரிந்தே கைகை இவ்வாறு செயல்படுத்துகின்றது. ஆக பரதன் இங்கே நாட்டிற்குள் வந்த பின் உற்று பார்க்கின்றான், எல்லா இடங்களிலும் ஒரே சோகமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரிடம் என்ன ஏது என்று விசாரித்தாலும் ஊர் மக்களும் பதில் சொல்லவில்லை, அதிகாரிகளும் பதில் சொல்லவில்லை, மற்றவர்களும் பதில் சொல்லவில்லை, ராமனையும் காணவில்லை, தந்தையும் காணவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று கடைசியில் தன் தாயிடமே வந்து என்ன நடந்தது என்று கேட்கின்றான். தாயோ அவனிடம் சொல்லப்பட போகும்போது, நான் போர் முறையில் ஜெயித்து கொடுத்ததுக்கு உன்னுடைய தந்தை அன்றே ரெண்டு வரம் கொடுத்திருந்தார், நான் நேரம் வேறும்பொழுது நான் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னேன். இப்பொழுது அந்த வரப்படிதான் ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும், உன்னை பட்டம் சூட்ட அவர் செயல்படுத்த வேண்டும் என்று இதை கேட்டேன். அவர் கொடுப்பதும் கொடுக்காதும் அவருடைய இஷ்டம்தான். ஆனால் எனக்கு பரிசாக கொடுத்த நிலைகளை அவர் கொடுத்தார். ஆனால் அது தாங்காத அவர் மடிந்து விட்டார். அவர் என் பையனுக்கு நான் அந்த பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும், என் பையன் ஆள வேண்டும் என்று நான் நல்லதைத்தான் விரும்பினேன். நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை அப்பா. இது செய்ததும் செய்யாததும் உன்னுடைய தந்தையினுடைய நிலை என்று இப்படி இங்கே தாய் இங்கே பரதனிடம் மாற்றி சொல்லுகின்றது. அப்பொழுதுதான் அந்த பரதன் சொல்லுகின்றான், உன்னுடைய தாயும் என்னுடைய பாட்டன் வீட்டில் இதே வேலையைத்தான் செய்தது, அதே வேலையைத்தான், அதே தாயின் வழிதான் நீ இங்கேயும் இந்த சாம்ராஜ்யத்திலும் செய்கின்றாய் என்று இதை சுட்டி காட்டுவதாக அங்கே காவியத்திலே இதை வான்மீகி உணர்த்துகின்றார். அதனுடைய உள்பொருள் என்ன என்றால், நம் பையனை சீராக வளர்க்க வேண்டும் என்றும், கல்வியிலே சிறந்தவனாக வளர வேண்டும் என்றும், அவன் ஒழுக்கமுள்ளவனாக அவன் எதிர்காலம் சிறந்திருக்க வேண்டும் என்றுதான் எல்லா வேலைகளையும் செய்கின்றோம். ஆனால் அவனுடைய சந்தர்ப்பம் பழக்க வழக்கத்தினால் மற்றவருடன் பழகி விளையாட்டுத்தனமாகவோ தவறான நிலைகள் அந்த உணர்ச்சிகள் அவனுக்குள் ஊன்றப்பட்டு அதன் வித்து விளைந்து அவன் கல்வியிலே முன்னேறி வரவில்லை என்றால் அவனை நாம் சொல்லி பார்க்கின்றோம். அவன் அதை கீழ்ப்படியவில்லை, அவன் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் அவனுக்கு நாம் நல்ல விதமாக சொல்லுவதற்கு மாறாக அவனை கோபப்பட்டு வெறுத்து ஆத்திரத்துடன் பேசும் உணர்வுகள் வளர வளர அந்த பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு மாறாக இந்த உணர்ச்சிகள் அங்கே ஓதப்பட்டு அவனுக்கும் இதே உணர்வுகள் ஆகும் பொழுது அங்கே கடைசியில் வெறுத்திடும் நிலை வருகின்றது. அது வெறுத்து பேசும் நிலை வளரப்பட போகும்போது குழந்தைக்கு நல்வழி காட்டுவதற்கு மாறாக நாம் நல்ல இயல்புகளை இழந்து தீமையின் விளைவுகளுக்கே அங்கே கொண்டு சென்று விடுகின்றோம். ஆக ஒன்று சேர்ந்து வாழும் நிலைகள் அங்கே பிரிக்கப்படுகின்றது. பகைமைகள் தான் வளர்கின்றது, வேதனைகள் தான் வளர்கின்றது. ஆக அங்கே மகிழ்ச்சி தாய் தந்தையருக்கோ குழந்தைக்கு கிடைக்கிறதா, இல்லை. ஆக இதுபோன்றுதான் எப்பொழுது அந்த குழந்தை அவன் படிப்பிலே சரியாக வரவில்லை அல்லது அவனுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லையோ அப்பொழுதே அதை அவன் மீது கோபப்பட்டு வெறுத்து ஆத்திரப்பட்டு அவனை தவறான உணர்வுகளுக்கு இட்டு செல்லும் இது போன்ற உணர்வுகள் நமக்குள் வித்தாக அது முளைத்து விடாதபடி அந்த உணர்வுகள் தோன்றிய அடுத்த கணமே ஈஸ்வரா என்று புருவமத்தியில் உயிரை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் இரத்த நாளங்களை கலந்து எங்கள் உடல் முழுவதும் படம் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த அரும்பெரும் சக்தி என் குழந்தை பெற வேண்டும், அவன் கல்வியிலே சிறந்த ஞானம் பெற வேண்டும், அவன் சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவனை பார்ப்பவர் அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி கிடைக்க வேண்டும், அவன் பண்பிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த விஷமான வித்து இங்கே முளைத்து அது வெறுப்பாகவோ ஆத்திரமாகவோ அவனை சாபமிடும் நிலைகளுக்கு கொண்டு செல்வதற்கு மாறாக இங்கே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை வைத்து அந்த விஷ வித்தை அந்த இடத்திலேயே அதை அழித்துவிட்டு நல்ல உணர்வின் வித்தாக நாம் இங்கே ஓங்கி வளரச் செய்தால் என்றால் நாம் உற்று பார்த்த உணர்வுகள் தான் இங்கே ஊழ்வினை என்ற வித்தாக மாறுகின்றது. ஆக அவன் தவறு செய்கின்றான், சொன்னபடி கேட்கவில்லை என்று இந்த விஷவித்து ஊன்றப்பட்டால் அதன் வழிக்கு சென்று விடுகின்றது. ஆனால் இதை மாற்றியமைத்த ஞானிகள் உணர்வு இங்கே ஊழ்வினையாக நாம் வித்தாக ஊண்டு விட்டோம் என்றால் அதனுடைய உணர்வு அதனுடைய பசிக்கு அதனுடைய சக்தியாக நாம் பெருக்கப்பட போகும்போது நமக்குள்ளும் அது பகைமை வளராது, தீமை வளராது, வெறுப்பு வளராது. அங்கே ஒன்று சேர்ந்து உணர்வாக அந்த குழந்தைக்கு எப்படி அருள்ஞானத்தை ஒட்டி அருள்வழி அவனை வளரச் செய்து அவனை தெரிந்த நிலையாக கொண்டு செல்லும் என்று இங்கே செய்திருந்தால் இங்கே வேதனைப்படும் நிலை. இதைத்தான் அங்கே ராமாயணத்தில் காட்டப்பட்டு அங்கே நல்லவனுக்கு நாம் நல்லது செய்ய முடியவில்லை என்று வேதனைப்பட்டுதான் தசரதன் மடிகின்றான். அது இதைத்தான் அங்கே காவியங்கள் நமக்கு சுட்டி காட்டப்பட்டு நாம் எப்பொழுது தீமையை நுகர்கின்றோமோ அல்லது எப்போ நாம் வேதனையான உணர்வுகளோ ஆத்திரப்படும் உணர்வுகளோ நுகர நேர்கின்றதோ அந்த வித்து நமக்குள் உருவாகாதபடி விளையாதபடி அதனுடைய பலன்கள் தீமையாக நமக்குள் உருவாக்காதபடி அன்றே கொல்ல வேண்டும் என்று இங்கே பரதன் மூலமாக வான்மீகி இதை இங்கே கையிடம் சொல்லி இந்த உணர்வுகளை சுட்டி காட்டுவதாக. என்றால் ஒரு தீமையான விஷமான உணர்வு ஏற்கனவே மற்றொன்றை வீழ்த்திய அதே உணர்வு இங்கே மீண்டும் மூன்றப்பட்டால் அதே வேலையை செய்யும் என்று இது கூணி என்றும் கூறுகின்ற உணர்வுகள் நம்மை எவ்வாறு இந்த வாழ்க்கையின் பாதையில் தெளிந்த நிலைகள் கொண்டு செல்ல முடியாதபடி எவ்வாறு தடைப்படுத்தும் என்பதை இந்த குறுகிய சிந்தனைகளை மாற்றியமைத்து எல்லோருக்கும் அருள்ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நாம் பண்பு கொண்ட நிலையாக செயல்படுவதற்கு இங்கே பரதன் இதை தெளிவாக உணர்த்துவதாக காட்டுகின்றார்கள். இதே விளக்கத்தை குருநாதர் இன்னொரு வரிசையிலும் சுட்டி காட்டப்படும் பொழுது, வாளி என்றால் வாளி தன் எதிராளியை எவன் இருந்தாலும் அவனுடைய பலத்திலே பாதியை வாங்கி விடுவதாக காட்டப்படும் என்றால், சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட இத்தகைய உணர்வின் இயக்கங்கள், தன் பையன் சரியாக படிக்கவில்லை சொன்னபடி கேட்கவில்லை என்று இந்த உணர்வுகளை நுகரப்படும் போது வாளியாகி அந்த உணர்வுகளை நாம் தடுத்து அதை சீர்படுத்தவில்லை என்றால் உடலுக்குள் புகுந்து எரிணியனாகி நம்முடைய நல்ல குணங்களை எல்லாம் கொன்று தின்னக்கூடிய நிலையாக வந்துவிடுகிறது. ஆனாலும் இந்த வாளியை அங்கே காவியத்தில் காட்டப்பட போகும்போது ராமன் மறைந்திருந்து அவனுடைய செயலை தடுப்பதாகவும் சுக்ரீவின் துணை கொண்டுதான் அவனை வென்றான் என்றும் காட்டப்படுகின்றது. ஏனென்றால் சூரியனால் கவர்ந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த உணர்வின் சத்து தான் வாளி. அதே போன்றுதான் அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாகி இந்த அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளையும் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்துதான் வருகின்றது. அது நஞ்சின் இயக்கமாக வருகின்றது. இது நஞ்சை வென்ற உணர்வின் இயக்கமாக வருகின்றது. அது அந்த வாளி என்ற நிலைகளை அதை வெளியே வர விடாதபடி, அந்த தீமையான செயல்கள் செயல்படுத்த முடியாதபடி அந்த குகை மீது இருக்கும் கல்லை போட்டு அதை மூடினான் என்று நாம் நுகரும் பாதையில் இந்த உயிரில் பட்டு இந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறி தீமையின் விளைவாக அணு ஊழ்வினை என்ற வித்தாக விளைந்து தீமையின் விளைவாக நமக்குள் அது அணுக்களாக பெரிய அந்த வழி நம்மை வழி நடத்த விடாதபடி தடுப்பதற்காக புருவ மத்தியில் இதை அடைத்து பழக வேண்டும் என்பதை அது குகை மீது இருக்கக்கூடிய பாறையை போட்டு, அதாவது துருவ நட்சத்திரம் அது சுக்ரீவன் என்று காட்டப்பட்டு அந்த உணர்வுகளை எடுத்து இங்கே புருவ மத்தியில் இணைக்கப்பட்டால் இந்த வாளி என்ற செயலாக்கங்களை அது வெளிவர முடியாதபடி தீமையான உணர்வுகள் இந்த உடலுக்குள் சென்று தீமையின் விளைவாக நம்மை வழி நடத்தாதபடி அதை நாம் நகற்றி நம் ஈர்ப்பொட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆன்மாவிலே புகுந்த அந்த தீமையான உணர்வுகள் நம் உடலின் ஈர்ப்புக்குள் வராதபடி அது தடைசியின் நிலையாக செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அது காட்டப்படுகின்றது. அது ஒரு புறம் இத்தகைய நிலைகள் இருந்தாலும் இரணியன் என்று சொல்லப்பட போகும்போது அது நஞ்சு கொண்டதாக மாறுகின்றது. அதை நாம் அந்த உணர்வுகள் நமக்குள் முளைக்காத வண்ணம் அழித்திட வேண்டும். அதே சமயத்தில் இங்கே நாம் குழம்பு வைக்கின்றோம். அதை காரம், புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்பு என்று இது அனைத்துமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் இந்த குழம்பிலே அதை அளவுகோல் இட்டு இவ்வளவு காரம், இவ்வளவு உப்பு, இவ்வளவு புளி என்று ஒரு கருணைக்கிழங்காக இருந்தாலும் இந்த விஷத்தை நீக்கிவிட்டு புளியை இணைத்து உப்பை போட்டு பல பொருள்களை இணைக்கும் பொழுது இது எப்படி சுவைமிக்கதாக மாறுகின்றது. இங்கே குழந்தை அவன் படிக்கவில்லை, கல்வியிலே சரியாக வரவில்லை, பண்பு கொண்ட நிலையில் வரவில்லை என்று இந்த உணர்வுகளை அவ்வாறே விட்டுவிட்டால் வாளியாகி உடலுக்குள் சென்று இரணியனாகி நம்முடைய நல்ல எண்ணங்களை, நல்ல குணங்களை, நல்ல அணுக்களை கொண்டு விடுகின்றது. ஆக இதை ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும், உடல் முழுவதும் பட வேண்டும் என்று இங்கே உடலுக்குள் அத்தகைய நிலையில் சிறிதளவு சென்றிருந்தாலும் அது ஜீவன் பெற்று விளையாத வண்ணம் அதை அழித்துவிட்டு, அதே சமயத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி என் பையன் அவன் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும், உடல் முழுவதும் படர வேண்டும், அவனுக்கு அந்த அறிஞானம் கிடைக்க வேண்டும், அவனை சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவன் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் அவனுக்குள் பதிவாகி அவன் கல்வியில் சிறந்த ஞானம் பெற வேண்டும், உலக ஞானம் பெற வேண்டும், உயர்ந்த சக்தி அவன் வளர வேண்டும் என்று எப்படி காரம், புளிப்பு, உப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று அது அளவுடன் இணைத்து அந்த குழம்பை சுவையாக மாற்றுகின்றமோ, இதுபோன்று அருள் ஒளியின் உணர்வுகளை யார் துன்பப்பட்டார்களோ, வேதனைப்பட்டாரோ, துயரப்பட்டார்களோ, நமக்கு பகைமையானதோ அங்கே இணைத்து இது சுவைமிக்கதாக மாற்றப்படும் போது தீமைகள் நமக்குள் விளையாத வண்ணமும் தடைப்படுத்துகின்றோம். அதே சமயத்தில் சிறிதளவு வந்தாலும் அது சுவைமிக்கதாக நாம் மாற்றி அமைத்து நாம் அதை மகிழ்ச்சியான நிலைகளை நாம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் அறியதான் முருகு. ஆக பிரம்மாவை சிறைப்படுத்தான் என்று இந்த வாழ்க்கையில் நம்ம எரியாது காலையிலிருந்து இரவு வரை எத்தனை தீமைகள், துன்பங்கள், எதிர்மறையான நிலைகள் வந்தாலும் அது நமக்குள் விளையாத வண்ணம், உருவாகாத வண்ணம் தடுத்து அதையெல்லாம் சுவைமிக்கதாக மாற்றி நமக்குள் மகிழ்ச்சி கொண்டு மகிழ் வாகனம் எதையுமே பேரானந்த நிலை கொண்டு அது ஒளியின் தன்மையாக நாம் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒளியின் தன்மையாக நம் உடலில் அணுக்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மாற்ற வேண்டும் என்பதுதான் ராமாயண காவியத்தில் இதையெல்லாம் தெளிவாக அது சுட்டிக்காட்டப்பட்டு இந்த தீமையின் விளைவுகள் அவ்வப்பொழுது அந்த நிமிடமே அந்த நொடியே இதை நாம் ஒளியாக மாற்ற வேண்டும் என்று தெளிவாக காவியத்தில் வாழ்த்தப்பட்ட உணர்த்தப்பட்ட உண்மைகளை கொண்டு இங்கே தெளிவாக்குகின்றார்கள்.
ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்ற தசரத சக்கரவர்த்தி தான் போருக்கு செல்லப்படும் போது தனது எண்ணம், அவன் எடுத்துக்கொண்ட நுகர்ந்த உணர்வுகள், இந்த மூன்று நாட்டையும் நாம் கடைபிடி அதை அடிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றான். அடிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை ஏனென்றால் அந்த எண்ணத்தை இவன் கவர்கின்றான், தான் வசிஷ்டர் என்று. அதற்கு காரணம் ஏனென்றால் நம்முடைய ஆசையின் உணர்வுகள், இந்த நாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும், அந்த நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும், அதை நாம் ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணுகின்றான் அவனுடைய எண்ணம். இதற்கு பேர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வசிஷ்டர். ஆனால் நுகர்ந்த உணர்வின் இயக்கங்கள் தன் உடலை சேர்த்து பிரம்மமாகும். தான் வசிஷ்டர் யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கு, பிரம்ம குரு. தான் எதை கவர்ந்து கவர்ந்து நுகர்ந்து அறிந்தானோ, அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த ஆசை தான் வசிஷ்டர் என்கிறது. ஆனால் கவர்ந்து கொண்ட உணர்வு உடலே படப்போம் போது அப்ப என்ன நடக்கின்றது? அது உடலாகி பிரம்மகுரு ஆகுது. பிரம்மகுருவின் மனைவி யாரு? அருந்ததி. எக்குணத்தின் சக்தியாக இந்த உடல் அணுவாகுதும், அந்த உணர்ச்சியின் தன்மையாக இயக்கச் செய்யும். இப்ப இங்கே அதன் நுகர்ந்த உணர்வுகள் ஆண்டாளாகி அதன் உணர்வின் தன்மையை அங்கே இயக்கச் செய்கின்றது. அணுவின் தன்மையை ஆய்வித்தாலும் அதனுடைய தன்மைகள் அதாந்து ஆழ்வார். எதன் உணர்வின் தன்மையை வலுவெழுத்தம் எண்ணத்தை உருவாக்கி அங்கு போருக்கு செல்லுகின்றானோ, அதன் உணர்ச்சி அதிகமாகும் போது அந்த உணர்ச்சியின் தன்மை அணுவாகி அதன் உணர்ச்சிக்கு ஒப்பு அவன் செயல்பட வேண்டும் என்றது. அதே உணர்ச்சி உடலாகி உடலின் தன்மை கொண்டு ஆளுகின்றது என்று ஆழ்வார் என்று காரணம் தெரிவிக்கின்றன. இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய நமது சாஸ்திரங்கள் எவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் குருநாதன் எனக்கு இப்படியெல்லாம் உலகம் எப்படி இயங்குது, உணர்வின் தன்மை எப்படி இயங்குது அப்படிங்கிற நிலைதான் என்னை இத்தனை சங்கடங்களிலிருந்து மீட்டி இனி பிறவியில்லாத நிலையை அடைய வேண்டும் என்றால் நீ எதனுடைய ஆயுள்கால மெம்பராக அணைய வேண்டும்? அகஷன் துருவனாகி, துரு மகரிஷி ஆகி, அவன் கடவுளும் மனைவியும் இருமணம் ஒன்றாகி, இருவயிரும் ஒன்றாகி, இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சின வென்று துருவத்தை நோக்கி அதன் உணர்வு பெற வேண்டும் என்று இயக்கத்தை வலுகூட்டி அவர்கள் கணவன் மனைவி இருவுயிரும் ஒன்றென இணைந்து துருவத்தை எல்லையாகி வைத்திருக்கின்றன. காரணம் உயிரணு தோன்றி இந்த பூமிக்குள் வந்து எத்தனையோ கோடி தாவரங்களையும் உணர்வுகளையும் உணவாக்கி அதன் உணர்வின் எண்ணங்களாகி உணர்ச்சி ஒப்ப உடலாகி இந்த உடலின் தன்மை வரும்போது நஞ்சை வெல்லும் சக்தி அகசியனால் பெறப்படுகின்றது. நஞ்சை வென்று நஞ்சை மாற்றிடும் உணர்வின் தன்மை பெற்ற அதன் உணர்வின் இந்த மனிதனின் வாழ்க்கையில் உருவான இந்த உணர்வு எந்த துருவத்தை எல்லையாக வைத்தானோ அந்த துருவ எல்லையில் தான் இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன. துருவத்தின் பாதையில் தான் நமக்கு இந்த பூமிக்கு உணவு கிடைக்கின்றது. அந்த துருவத்தின் நிலையில் இருப்பதனால் அதன் உணர்வை இந்த துருவத்தில் வர எல்லாவற்றையும் மாற்றி 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 கொண்டு வந்த இந்த உணர்வுகள் இங்கே உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை வரும்போது அந்த நஞ்சை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் சக்தி பெறுகின்றது. அப்படி எதை துருவத்தை நோக்கி என்னவாக இருந்தானோ அந்த எல்லையிலே குடிகொண்டு நாம் பூமிக்கு வரும் அனைத்தையும் உணவாக மாற்றி அதில் வரும் விஷத்தை மாற்றி ஒளியின் சிகரமாக இருக்கின்றது இந்து துருவ நட்சத்திரம். ஆகவேதான் அதை நாம் பெறச் செய்வதற்கு உங்களுக்குள் இது கொண்டுறது. இப்ப வேதனை என்ற உணர்வுகள் இங்கே வரப்படும் போதும் அவன் தீமை என்ற நீக்கிய உணர்வின் தன்மையை நீ எப்போது பையன் மேலே வெறுப்பு வருகின்றதோ வெறுப்பை அப்பதே கொன்று பழக வேண்டும் என்பதற்குத்தான் ராமாயணத்தில் இதை தெளிவாக கூறுகின்றான் ஒரு காவியமாக காட்டி. அதாவது இன்னைக்கு அவன் போர் முறைக்கு செல்லுகின்றான், அதன் உணர்வின் தன்மை வசிஷர் என்ற நிலையில் இருந்தாலும் அதன் அணுவின் தன்மை ஆகும்போது அருந்ததி ஆகின்றது. ஆக வசிஷன் மனைவி யாரு? அருந்ததி. ஆனால் தசரத சக்கரவர்த்தி யாரு? அந்த வசிஷ்டர் தான் பிரம்மகுரு. எந்த இதன் ஆலோசனைப்படிதான் அதன் வழிதான் எதை பிரம்மமாச்சோ அதன் உணர்வுப்படி அது வழி நடத்தும் என்பதுதான் பிரம்மகுரு என்று. எந்த குணத்தின் தன்மை எழுத்தமோ அதுவே குருவாக நடக்கும். இதற்கு அனைத்துக்கும் உயிரே குருவாக இருக்கின்றது என்பதனை விரிவாக்கி இயற்கையின் இயற்கை, அந்த இயற்கையின் இளை நிலைகளில் அது எப்படி இயற்கை நம்ம இயங்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். இதன் வழிகளில் தசரதன் போர் முறைகளில் மற்ற நாட்டை அடக்கி தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அதன் வழி போர் முறை செய்து பலரையும் துன்புறுத்தி நாட்டை வெற்றி பெறுகின்றான். அப்போ அவன் நுகர்ந்த உணர்வு எது? அந்த உணர்வின் தன்மை ஆண்டாளாகி அதன் உணர்வின் தன்மை ஆழ்வாராக மாறுகின்ற உடல்ல. அப்போ அதன் உணர்வு கொண்டு அங்கு ஆண்டு பிறரையும் ஆளச் செய்து அந்த வெற்றியின் தன்மை ஆகப்போம்போது அந்த அணுவின் தன்மை இங்கே நம்மை தீமை என்ற உணர்வின் தன்மை நம்மை ஆளத் தொடங்கிய பிறரை துன்புறுத்தினோம். துன்புறுத்தும் உணர்வு இங்கே வெளிப்பட்டது, இங்கே வளர்ச்சி அடைந்தது. இதை நம்மை ஆழத் தொடங்குகின்றது என்பதனை இங்கே நினைக்கிறேன். அப்போ அங்கு வெற்றி பெற போகும்போது தன் மனைவிக்கு தசரதன் கேட்கின்றான், இதை எனக்கு வெற்றி பெற செய்தால் உனக்கு என்ன பரிசு வேண்டும், என்ன வேண்டுமோ அதை கேள் நான் தருகிறேன். அங்கே என்ன செய்தான், சமயம் வரும்போது தருகின்றேன். எது சமயம் வரும்போது இந்த உனக்கு அந்த கேட்கின்றேன் என்ற நிலையில் கேட்கும். அப்போ அப்படி குடிகொண்டு வாழ்ந்தாலும் அதான் தசரத சக்கரத்தை யாரு காலிலிருந்து சாயங்காலம் வரலும் எதை எண்ணுகின்றானோ எதை எதையெல்லாம் கவர்ந்து அறிகின்றானோ அதான் வசிஷ்டர். அறிந்து கொண்ட உணர்வெல்லாம் உடலாகி அந்த உணர்வின் சக்தியாக இருக்கனால் தசரத சக்கரவர்த்தி அவன் தினந்தோறும் திருமணம் செய்து கொள்ளுகின்றான் என்று அறுத்தப்படும் முடி சொல்லும். ஏனென்றால் ஒரு உணர்வின் நுகர்ந்தால் அவன் இந்த உயிருடன் ஒன்றி உடலாகி உடலுக்குள் அந்த சக்தியாக இயக்குகின்றது, அந்த மனைவியாக அது தொடர்ந்து இயங்குகின்றது என்பதை காட்டுவதற்குத்தான் இப்படி காட்டுகின்றான். அதனால அவன் கங்கணமே கட்டவில்லை. யாரு இங்கே சிவ தத்துவத்தில் நாம் கண்ணிலே பார்க்கின்றோம், செய்யும் தவறுகளை நுகர்கின்றோம். உயிரப்பட்டவன் ஓ பிரணவம் எம் பிரம்மம் ஓம் நமச்சிவாய, நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலாகும். நாம் பார்வதி பஜே நமச்சிவாய, நாம் பார்வையில் படும்போது உயிரிலப்பட்டு அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்வு கோப்பை இயக்கி நம் உடலாக மாறுகின்ற பார்வதி பஜே நமச்சிவாய அரகரா சம்போ மகாதேவா. இந்த உணர்ச்சிகள் நம் உடலுக்குள் சேர்த்து நம் உடலோட உணர்வுகள் இணைந்து அதன் சக்தியாக இங்கே மகாதேவா நம் உயிர் நாம் எண்ணிய உணர்வுகளை நம் எண்ணத்துடன் கலந்து எதன் நிலையோ அதை கலந்து நமக்குள் உருவாக்குறது என்று அரகரா சம்போ மகாதேவா என்று நமக்கெல்லாம் புரியும்படி சொல்லுகின்றனர். இதே போலதான் நாங்கள் உருவாகி வரப்போகும்போது இங்கே தசரத சக்கர காலம் வரும்போது கேட்கலாம் என்ன, இப்ப இவங்க வாழ்க்கையை தொடரும்போது ராமனுடைய தாயாரோ எல்லாத்தையும் அரவணைத்து கூடிய நிலைகள் பெற்ற இங்கே எதிரிகளை வீழ்த்தவும் வலு கொண்டது இங்கே பரதனின் தாயார். அதே சமயத்தில் லட்சுமணன் தாயாரோ குழந்தைகள் எல்லோரும் சகோதரருடன் ஒன்றி ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அங்கு பிறந்தது. இந்த ராமனுடைய தாயாரோ அனைவரும் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும் என்ற உணர்வு பெற்றது. ஆனால் பிறரை எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வு கொண்டதோ பரதனுடைய தாயார் கைலேயி. ஆனால் அதே சமயத்தில் இப்போ ஒரு விஷ வித்தின் மூண்டினால் அந்த விஷத்தை தான் படம். இதை போல தன் குழந்தையை தான் காக்க அது எண்ணம் இருந்தாலும் குழந்தையும் இவங்களுடைய மூத்த தாயுடன் பெரியதாக அந்த ராமனுடைய தாயுடன் அதாவது லட்சுமணுடைய தாயுடன் அதிகமாக பழகும். ஏன்னா இது ஒருவருக்கொருவர் பண்பு அதாவது உதவி செய்யும் பண்புடன் அவர்கள் இருக்கனர். ஆனால் பரதனோ இவங்களோட பழக போகும்போது அந்த உதவியின் உணர்வுகள் இவனுக்குள் அதிகமாக வளரும். என்ன இவனுடைய பழக்கம், இப்ப நாம் குடும்பத்தில் நாலு பேர் நல்லா இருக்கட்டும், ஒரு பூக்கிரிகிட்ட போய் பழகினான எப்படி இருக்கும், அவன் உணர் வந்து வீட்லயும் பூக்கிரித்தனம் தான் பண்ணுவான். அங்க என்ன சமங்கப்பட்டானோ அதேதான், ஒருத்தன் தவறான வழியில் நடக்கிறான் என்று நம்ம வீட்டில் பையன் வச்சுக்கிறோம், இவன் பள்ளி விட்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆசைப்பட்டாலும் அவனுடைய பழக்க தோஷங்களையும் அவனோடு சேர்ந்தவொடனே அந்த கெட்ட பழக்கம் வந்துடும். இப்படித்தான் இதை போல அந்த உணர்வின் தன்மை தன் உடலானால் அந்த உணர்ச்சியின் தன்மை தான் அவன் கெட்ட வழியில் அங்கே அழைத்து செல்லும். தாய் தந்தை பேச கேட்க மாட்டான், அவன் எண்ணியது நடக்காது. ஆனால் இதை போல இந்த இயக்கத்தின் உண்மையின் உணர்வின் தன்மையை இங்கு அறிவதற்காக இங்கே ராமயானத்தை உணர்வுகள் உணர்ச்சிகள் என்ற எண்ணங்களுக்கு வருகின்றது. காரணம் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் பல செடி கொடிகளை நாம் நுகர்ந்து அது உணர்வை உணவாக எடுத்து வளர்ந்தவர்கள். அதனால் குருநாதர் என்ன செய்கிறார், இந்த செடி உலகுக்குள் பேசுமா அப்படின்னு கேட்கிறார். அது எப்படி சாமி பேசும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ வந்து ஒரு கசப்பான கும்டி காய் செடியை எடுத்து அதை எடுத்து மோந்து பார்த்து சொல்றார், ஐயையே வாங்கி வருது அப்படின்னு. அப்ப யார் பேசுற, நீ பேசுறியா, அது இயக்கவர். இதே போலதான் இந்த உணர்வின் தன்மை இயக்கமாகி அந்த கசப்பின் உணர்ச்சியில் உயிர் இயக்கி உடல்லப்பட்டவன் ரத்தத்தில் கலந்தவன் இந்துலோகமாறும். ஆக அது உணர்வின் தன்மை கருத்தன்மை அடையுது. மீண்டும் மீண்டும் அந்த கசப்பின் தன்மை எண்ணும் போதெல்லாம் அதன் உணர்வும் வளர்ச்சி ஆகிய அணுத்தன்மை அடையுது. பின் அணுத்தன்மை அடைந்தாலும் அந்த கசப்பின் உணர்ச்சிகள் கசப்பான செயல்கள் ஆகின்ற உணர்ச்சிகளை எண்ணி அது செயல்படுத்தும் தன்மை வருகிறது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களை உணவாக உட்கொண்டாலும் எல்லாவற்றையும் சமப்படுத்தும் மனித உடற்பெற்றத்தின் நஞ்சை மலமாக மாற்றும் சக்தி வருகின்றது. நஞ்சை மலமாக மாற்றிடும் சக்தி வந்தாலும் ஆனால் ஆறாவது அறிவால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர். தீமை நன்மை என்று அறிந்து தீமை நீக்க சக்தி பெற்றவர், தீமை நீக்கி நல்லதையா உருவாக்கும் ஆறாவது அறிவு பெற்றவர். அதை நாம் சரியான நிலைகளை பயன்படுத்த வேண்டும். தீமை நம்மை ஆட்கொண்டு அதை உடனே தீமை என்று உணர்வானால் அதை மாற்றி அமைக்கும் சக்தி தான் முருகு. மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவன் ஆறாவது முருகா. தீமை நீக்கிவிட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள் வருகின்றது. கண்ணக்கிழங்கில் இருக்கிற வேக விஷத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம், அது வேக வச்சு தணிக்கின்றோம், புளியை போட்டு அடக்குகின்றோம், அப்ப விஷத்தின் தன்மை ஒடுங்குகின்றது. காரத்தை சேர்த்து உணர்ச்சியை சேர்க்கின்றோம், உப்பை சேர்த்து சுவையாக்குகின்றோம். அப்ப நமக்குள்ள முருகு மாற்றி அமைக்கும் சக்தி நம்மை மகிழ்ச்சியான நிலைகள் கொண்டு வருகின்றோம். ஆகினால் இதை நாம் தெளிவுபடுத்துவதற்கு கந்த புராணத்தில் இரண்டு உணர்வுகளை பற்றி நாம் தெரியப்படுத்தினாலும் இதே வழியில் அந்த போர் முறைக்கு செல்லப்படும் போது அது வெற்றி பெற்ற இந்த உணர்வு இந்த உடலுடன் ஒற்றி வாழப்போம்போது அந்த விஷயத்தின் தன்மை அதிகமாகின்றது. அப்ப ராவணுக்கு பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று எண்ணும் போது என்ன நடக்கின்றது? அப்படி என்றால் ராமனோ அவர் சாந்தமானவன், உயர்ந்து சக்தி பெற்றவன், எல்லோருடைய அரவழைக்கக்கூடியவன், பண்புள்ளவன், பரிவுள்ளவன், நாட்டு ஆட்சி பெறும் தகுதி உள்ளவன். இருப்பினும் அவன் குடும்பம் அந்த அரச குடும்பத்திற்கு மூத்தவன். முறைப்படி அந்த மூத்தவனுக்கே பட்டம் சாட்ட வேண்டும். அவனுக்கு அத்தனை ஒழுக்கமும் இருக்கின்றது. இருப்பதனால் பட்டத்தை சூட்ட எல்லோரும் என்ன செய்யறாங்க? அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க, அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்யறாங்க. செய்து வரப்போம் ராமனுடைய நிலைகள் பட்டம் சூட்டினா ராமனின் தாயாருக்கு தான் அங்கே உண்டு என்று எண்ணுகின்றது. இங்கே லட்சுமணிய தாயாரோ ராமனுக்கு பட்டம் சூட்டினால் நான் அவனுக்கு உதவி செய்ய எனக்கு பண்பு உண்டு, தன் குழந்தைகளுக்கு சேவை செய்யவும் நல்ல ஒழுக்கங்கள் கொண்டு வருவதற்கும் முடியும் என்று லட்சுமணுடைய தாயார் நினைக்கின்றது. அதே சமயத்தில் லட்சுமணுடைய தாயார் கூட பிறந்தது சத்துருக்கன். தீமை இந்த நிலையில் விலகி செல்லும் உணர்வு பெற்றது. ரெண்டு குழந்தைகள் ரெண்டு இருந்தால் விஷம் உணர்வின் தன்மை உணர்ச்சியால் அறிந்து அது விஷத்தை நீக்கும் சக்தி பெற்றது. ஒரு நல்ல செடிக்குள் நல்ல மலருக்குள் விஷம் இருந்தால் அந்த நல்ல மனத்தை இந்த விஷம்தான் நல்ல மனமாக வெளிப்படுத்தி அந்த உணர்வின் வலுவாக கூட்டுவது. இதே போல ராமனுக்கு அப்பப்ப குறைகள் இருப்பதை சுட்டி காட்டி அந்த உணர்வின் உள்ள உச்ச நிலைக்கு கொண்டு சென்று பாதுகாப்பான நிலை வருகின்றார். அதே மாதிரி பரதனும் தன் உடலுக்குள் இருக்கும் தீமை என்ற உணர்வு இருந்தாலும் தீமை என்ற உணர்வுகள் வராதபடி சத்துருக்களை நீக்கும் அந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றான் பரதனு என்ற நிலைதான் ராமாயணங்களில் காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இதன் வழிப்படி வந்தாலும் இங்கே கூணி யாரு பரதருடைய தாயாருக்கு தன் குறுகிய புத்திகள் தன் பிள்ளைக்கு தான் பட்டம் சூட்ட வேண்டும் என்று உணர்வு வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய எண்ணங்கள் தன் குழந்தையும் பருவமாகிவிட்டான் என்ற நிலை வரப்படும் போது ராமனுக்கு பட்டம் சூட்ட வேண்டுமென அந்த கொடுத்த வரத்தை இந்த பட்டத்துக்கு நான் ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டு தக்க தருணம் வரும்போது திடீரென்று நீங்கள் அன்று எனக்கு கொடுத்தீர்கள் வரம், அந்த ரெண்டு வரத்தில் அதாவது முதல் வரம் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், பரதனுக்கு நீங்க பட்டம் சூட்ட வேண்டும். ஏனென்றால் ராமன் என்ற முதுமையானவர் அவன் மூத்தவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற காட்டுக்கு சொன்னால் துறவரவாயிடும். ஆனால் அந்த துறவரம் ஆன பின் இந்த முறைப்படி என் பையனுக்கு திருமணம் அது வந்து பட்டம் சூட்ட முடியும் என்ற நிலைகளை சொல்லுகின்றான். அப்போ அது சொல்லப்படும்போது இங்கே எல்லா ஏற்பாடும் செய்து கொண்ட பின் தன் கணவரிடம் சொல்லப்படும் போது அப்ப வேதனைப்படுகின்றன. இப்ப இதே உணர்வுகள் பிறரை வேதனைப்படுத்தி அந்த சாம்ராஜ்யத்தை ஆள எத்தனை பேரை துடிக்க செய்தானோ இரக்கமற்ற செயல்கள் அங்கே வருகின்றன. அதே சமயத்தில் அந்த இரக்கமற்ற உணர்வின் தன்மை வசிஷ்டர் அந்த பிரம்ம குருவாகி அதே வேதனை என்ற சக்தி அருந்ததியாகிறது. இந்த உடலுக்குள் தன் உணர்ச்சியின் தன்மை எப்படி இயக்குகின்றது என்பதனை இங்கே தெளிவாக காட்டுகின்றான். அப்போதுதான் இங்கே அவன் வேதனைப்படுகின்றான். எத்தனை பேரை வேதனைப்படுத்தி சாம்ராஜ்யத்தை கடைபிடித்தான் என்ற எண்ணும் போது வேதனைக்குரிய அந்த உணர்வும் உடலில் உண்டு. அவன் உயிருடன் ஒன்றி அந்த உணர்வின் சத்தாக அவன் மனைவியாக இயக்குகின்றது. ஆகவே இவன் உடலுக்குள் நல்ல குணங்கள் இருந்தாலும் தன் எண்ணத்தின் தன்மை பெருக்க அந்த வேதனை உணர்ச்சி ஊட்டி நல்லது செய்ய முடியாதபடி தடைப்படுத்துகின்றது. அப்ப தடைப்படுத்தும் போது அப்ப தசரதன் என்ன நினைக்கின்றான், நல்லது செய்ய விடமாட்டேங்கிறதை இப்படி இணைமறைத்து என்னுடைய சட்டத்துக்கு விரோதமாக இப்படி செய்கின்றார் என்று வேதனைப்படுகின்றான். அந்த வேதனையின் உணர்வு, ராமன் நல்லவன், அவன் ஒழுக்கசீலன், பண்புள்ளவன், நாட்டை ஆட்சி புரியக்கூடியவன், எல்லாத்தையும் பரிவுடன் அரவணைக்கும் சக்தி பெற்றவன், அவனை காட்டுக்குள் துயரம் விடும்படி செய்கின்றதே என்று அங்கே வேதனைப்படுகின்றான். அந்த வேதனை உணர்வுதான் நோயாகின்றது. ஆக உலக மக்கள் இவன் போற்றி போட போகும்போது நாட்டாசைதான் வந்ததை தவிர, ஆனால் அதே சமயத்தில் அவரை வாங்கி நல்லவர்களும் உண்டு, பண்புடன் உள்ளானவர்கள் உண்டு. அரசனை கொல்ல செல்லப்படும் போது கொல்லும் மார்க்கத்தில் நல்லவர்களை கொள்வான் அல்லவா? இதே போல தான் போர் செய்யும் முறைகளில் இவன் உடலுக்குள் வந்த பின் இவன் உணர்வின் தன்மை தன் மகனுக்கே ஆசைப்பட வேண்டும், தன் ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை வருகின்றது. அந்த ஆசையின் உணர்ச்சியை மற்றவர்களை மக்களை இறக்கமாற்றிக் கொண்டான். மற்றவர்கள் என்ன ஆனாலும் சரி என் குழந்தைக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றால் பரதனுடைய தாயார் கேட்கின்றான். அதனால் தான் குறுகி உணர்வு கொண்டு அது செயல்படுத்தும் போது இவ்வளவு சாம்ராஜ்யத்தில் தெளிவானாலும் கூட அது எப்படி இங்கே நடக்கின்றது என்பதனை ராமாயண காவியங்களை தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இதை கூறிய பின் இங்கே தசரதன் தன் வேதனை தாழாத மகனை காட்டுக்குள் அனுப்பிய பின் வேதனையுடன் மடிகின்றான். அந்த வேதனையுடன் மடிந்த பின் என்ன நடக்கின்றது? அடுத்தபடி அந்த வேதனையை கொள்கின்றது. ராமனும் காட்டுக்கு போயாச்சு, ஆனா பரதனையும் தன் தாயார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இங்கே தன்னுடைய தாயார் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அப்புறம் மீண்டும் தசரதன் இறந்த பின் வரவழைத்து இந்த சாம்ராஜ்யம் ஏனென்றால் அவன் இங்கு இருந்தான் என்றால் ராமனுடன் ஏற்றுக்கொள்வான், நாம் சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவோ நாம் கேட்டோம் என்றால் அது தடைப்படுத்துவான் என்ற இந்த காரணத்துக்காகவே அவன் அனுப்பிவிட்டு போட்டு இந்த இதை கேட்க. அப்படி கேட்க போகும்போது என்ன நடக்கின்றது அப்படின்னு சொன்னா அவன் நோயோடு இறந்துறான். மகனை வரவழைத்த உடனே வர்றான், அந்த சாம்ராஜ்யத்துக்குள் வர்றான். எல்லாரையும் பார்க்கறாங்க, சோகமா இருக்கிறாங்க, எல்லாரோடையும் விசாரிக்கிறான். ஆனால் ஒருவரும் பதில் சொல்லவில்லை. இங்கே மக்கள் இடத்திலும் கேட்டாலும் பதில் இல்லை, ராமனடி தாயரிடத்தில் கேட்டாலும் பதில் இல்லை, அங்க லட்சுமண் தாயிரத்திலும் கேட்டாலும் பதில் இல்லை, அங்கு கூடியுள்ள மக்கள் இடத்தில் கேட்டாலும் பதில் இல்லை, அங்கு சேனாதிபதியிடம் கேட்டாலும் பதில் இல்லை. ஆக இது என்ன கோலம்? ராமனை காணும், பரதனை அதாவது ராமனை காணும், தந்தையும் காணும், என்னவென்று தெரியவில்லை என்று தன் தாயிடம் கேட்க சொல்லுகின்றார். தாயிடம் கேட்கும்போது என்ன நடக்கின்றது? அங்கே அப்போது சொல்லுகின்றார், இதாவது நான் போர் முறைக்கு ஜெயிச்சு கொடுத்தேன், அதுக்கு உன் தந்தை தான் இப்போது எனக்கு வரத்தை கொடுத்தார். உனக்கு ரெண்டு வரம் தருகின்றேன், அதில் உனக்கு எந்த வரம் வேண்டுமோ அதை கெட்டு பெற்றுக்கொள் என்று அதை ஞாபகப்படுத்தி அன்று சொன்னீர்கள் அல்லவா, இன்று நீங்கள் தருகின்றீர்களா? அப்படிங்க தருகிறேன் என்று சொன்ன அந்த நிலைதான் தருகிறேன் என்று சொன்னார். அதன் வழிப்படிதான் உன் தந்தையும் கொடுத்தார். அந்த வரத்தின் பிரகாரம்தான் ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும், உனக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று ரெண்டு வரத்தை கேட்டேன். உங்க தந்தை தான் கேட்க சொன்னார், நான் கேட்டேன், ஜெயிச்சு குடித்தன் அதுக்கு பரிசாக கொடுத்தார். எனது பையன் உயர வேண்டும் என்றுதான் நான் எண்ணினேன், அவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றுதான் நான் செய்தேன். நான் இதில் தப்பு ஒன்றும் இல்லையே, அது உன் தந்தை தான் செய்ததும் செய்யாத உன் தந்தை தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி மாற்றி விடுகின்றான். அப்ப அதனுடைய நிலையில் என்ன ஆகின்றது? அப்ப பரதன் சொல்லுகின்றான், உன் தாயாரும் இதைதான் என் பாட்டன் வீட்டிலே செய்தது, ஆனால் அதன் வழி இன்னைக்கு நீ அந்த தாயின் வழியிலேத்தான் நீயும் நடக்கின்ற. ஆகவே அன்றே உன்னை கொண்டிருந்தா இன்று இந்த நிலை ஏற்படாது அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி பையன் மேல நமக்கு எல்லா நிலையோட போகும்போது வெறுப்பு என்ற வேதனையோட போகும்போது வேதனைன்ற உணர்வு நமக்குள் அவனை பண்ணல பார்த்த உடனே ஊழ்வினை என்ற வித்தாகும், அது சுவாசித்த உணர்வுகள் நம் உடல்ல பதிவாகி அதன் வழி வேதனைப்படுத்தும் உணர்வுகளை நமக்கு வந்துவிடும். அப்ப நம்ம பையனை பார்க்கும் போதெல்லாம் வேதனை 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 என்று, அப்ப நாம் என்ன செய்யணும்? அப்ப அதவே நமக்குள் முளைக்காதபடி ஒரு வித்து முளைத்து விட்டால் இந்த புளிய மரத்தை போடும், அது வித்து முளைத்த உடனே என்ன ஆகுது தெரியல, செடியில கிள்ளிடுவான். அது மரமாகிவிட்டால் எத்தனை நிறை தேவைப்படுது. இதை போல அந்த உணர்வின் தன்மை அந்த கேட்ட மாத்திரத்தில் கொண்டு விட்டால் இன்று இங்கு சாம்ராஜ்யத்திற்கு இப்படி வந்திருக்காது என்று சொல்லுகின்றான். அவனுடைய காரணம் என்ன? இப்போ அந்த வேதனை என்ற நிலையில் அப்பவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதை பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உடலை பதிவு செய்தான். அங்கே தன் உணர்வின் தன்மையை தீமைகள் செயல்படுத்தாதபடி இது அடக்கிவிடும், இது அடங்கி விடுகின்றது. அப்போ அதை வளராதபடி அன்று கொண்டு விடுகின்றது. அப்போ அதே சமயத்தில் நல்லதை பற்றி சிந்தித்து நல்ல உணர்வுகளை சேர்க்கப்படும் போது நல்வழியே நடந்திருக்கும். இந்த ஆசையின் தன்மை எப்போது உருவாகுதோ மற்ற சாம்ராஜ்யத்தை தொல்லை கொடுத்தால் அதன் உணர்வில் எத்தனை தொல்லைகள் வரும் என்ற நிலை சிந்தித்து அந்த தொல்லையை உருவாக்க கூடாது என்று அன்றே எண்ணி இருந்தால் இந்த நிலை வந்திருக்காதுன்னுதான் இந்த ராமாயணத்தை தெளிவாக கொடுக்கின்றோம். அதே போல நாம் எண்ணும் உணர்வுகள் எதுவோ அந்த தீமை என்ற உணர்வுகள் வாலி நாம் நுகர்ந்து கொண்ட பின் அந்த வலிமை நிச்சய தான் பிறரை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் அது வாலியாகின்றது. அந்த வாலியின் தன்மை பெரும் நுகர்ந்து அதன் உடைய விட்டால் நமக்குள் நல்ல குணங்களை கொள்ளுகின்றது. ஆகவே இரணியன் அதாவது அதே சமயத்தில் வாலி யார் என்ற நிலையில் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த சூரியன் அதை எடுத்து கவர்ந்து வைத்துக் கொள்ளும். கவர்ந்து கொண்ட உணர்வு நாம் எண்ணும் போது நம் அரங்கத்துக்குள் அந்த உணர்வின் தன்மையை நம்போது நாதமாகின்றது. ஆகவே மற்றதை அடக்கும் நல்ல குணங்களை அடக்கி தன் வீரிய தன்மைகளை அங்கு கொண்டு வருகின்றது. அதனாலும் வாலி ராமன் என்ன செய்தான், இந்த மறைந்திருந்து அந்த குகமேல் இருக்கக்கூடிய பாறையை போட்டு மூடிறான் என்று இப்படி விளக்க உணர்வுகளை கொடுக்கின்ற அப்போது எதை வைத்து மூடுகின்றான். ஆக இரண்டாவது பையன் மனிதனின் உணர்வின் தன்மை நஞ்சை வென்றவன். ஆக இது நஞ்சின் இயக்கமாக செயல்படுத்தும் வீரி உணர்வன். ஆகவே நஞ்சையெல்லாம் வென்றவன் அகஷின் துருவனாகி துருவ நட்சத்திரமானது. ஆகவேதான் அங்கே சுக்ரீவன் என்ற நிலை வருகின்றான். ஏனென்றால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை சூரியன் கவர்ந்தாலும் அவருடைய உணர்ச்சிகள் தாவி சென்றேதான் இருக்கிறதான் வானரம் என்று இங்கே வைக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த துருவ இந்த இதய நிலையில் அந்த உணர்வின் தன்மை இங்கே அங்க போயிருப்போம். அதனால இதன் உணர்வுகளை நாம் வெளியில கொண்டு வரணும். அதனால இதை சுக்ரீவன் துணை கொண்டு வாலியை அடக்கினான். இப்ப நாம எப்போது அந்த வேதனை என்றோ வேதனைப்படும் உணர்வுகளோ நாம் நுகரப்படும் போது உள்ளுக்கே போகாதபடி தடைப்படுத்த வேண்டும். உணர்வின் தன்மை வேதனையின் உணர்வு கருவில் ருக்மணி பதிவாக்கிவிட்டால் அதன் உணர்வின் சக்தியாக இருக்க அதை வளர்க்கும் தன்மை வருகின்றது. அப்போ அதை தடுப்பதற்கு என்ன, வேதனை என்ற உணர்வு வந்த பின் உடனே ஈஸ்வரா என்று அவனிடமே கேட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்றால் அது சுக்ரீவன். இங்கே தடைப்படுத்தும் போது தீமை புல் புகாது தடுக்கின்றது. அந்த உணர்ச்சியில் உள்புகாத தடுக்கப்போகும்போது நுகர்ந்த உணர்வு அறிய செய்கின்றது. அறிந்து கொண்ட பின் அவன் உடலிருந்து நல்லவனாக வேண்டும், அதன் நலம் பெறும் சக்தி பெறணும், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உடல்ல படர வேண்டும், அதன் நலம் பெறும் சக்திகள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நாம் கொஞ்சம் நுகர்ந்த உணர்வு சிறிதாகி இந்த உணர்வின் தன்மை அறிவின் தன்மை வளர்க்கின்றது. அப்போ உடலுக்குள் செல்லும் போது இங்கே தீமை மடி மீது இரணினை வைத்து வாசப்பிடு மீது அமர்ந்து நரநாராயணன் இரணினை பிளந்தான். ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பூர்வ மத்தியில் எண்ணி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற உணர்வினை நம் உடலுக்குள் வலுவாக்கிவிட்டால் இந்த தீமை என்ற உணர்வு விலகி செல்கின்றது. அதான் உள்ளுக்கே சென்றால் இரணி என்றும் ஆக இரணினை மடி மீது இந்த தீமைகளை இப்படி தள்ள வேண்டும் என்றும் அதே சமயத்தில் அவன் நல்லவன் ஆக வேண்டும் என்ற உணர்வின் தன்மை அங்கு எண்ணப்படும் போது நாம் எப்படி குழம்பு வைக்கும் போது காரம் புளிப்பு இவைகள்லாம் வச்சு குழம்பு ருசியா சாப்பிடும். ஆக காரம் என்று தெரிகின்றது, அளவாக வைக்கும் போது நல்லா இருக்கின்றது. ஆக உப்பு என்று தெரிகின்றது, அந்த உணர்வின் தன்மை சமப்படுத்தும் போது நல்லா இருக்கின்றது. ஆகவேதான் விஷம் என்ற நிலை கர்ணக்கிழங்கு இருக்கின்றது, அதை வேக வைத்து நீக்கி புளியை கரைத்து விடும் போது அடங்குகின்றது. அப்ப அது சுவைமிக்க நிலைகள் வருகின்றது. இதை போல சுவைமிக்க உணர்வினை எப்போது வேதனைப்படுகிறான், நாம் வேதனையின் தன்மையை நாம் பையன் படிக்கவில்லையே விட்டது, சங்கடங்கள் வந்ததே என்று இந்த உணர்வுகள் தோன்றும் போதெல்லாம் அப்பவே அடக்க வேண்டும். அப்படி அடக்கிவிட்டால் கொன்றுவிட்டால் அது முளைக்காது. ஆகவே இதை இங்கே அடக்க வேண்டும் என்ற நிலையை இங்கே சொல்லி இந்த துரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று இங்கே அடக்கிவிட்டால் அது உணர்வு வராது. அங்க அதே சமயத்தில் துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்றால் இந்த தீமை நிலையை நீக்குகின்ற அந்த உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவன் உடல்ல படரணும், அவன் உடல் நலமாக வேண்டும் என்று எண்ணுகின்றான்.